நமஸ்காரம். பொதுவாக பொருளாதாரம், தொழில் ஆகியவை தற்போது மந்த நிலையில் உள்ளன. இந்த சமயத்தில் தனியாக தொழில் செய்வோர் பலருக்கும் அது நடத்துவதே கஷ்டமாக இருக்கலாம். கடன் தொல்லை அதிகரிக்கலாம். இது சற்றே மன வலிமையோடு இருக்க வேண்டிய காலம். உற்பத்தியில் இருப்பவர்களுக்கு தொழிற்சாலைகள் தற்போது மந்தமாகத்தான் நடக்கின்றன. அதேபோல கட்டடம் கட்டி விற்பவர்கள், வீடுகள் கட்டி விற்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கட்டடத்தை முடிக்க முடியாத நிலை, அல்லது அடுக்குமாடி கட்டடங்கள் விற்காத நிலை, ஒரு தேக்க நிலை உள்ளது. கட்டடத்தை முடித்தாக வேண்டும் ஒரு நிர்பந்தம். மற்றொரு பக்கம் பணம் போட்டு முடித்துவிட்டால் அதை வாங்குவதற்கு ஆள் இல்லை. இதற்கு நடுவில் எங்கெங்கோ வாங்கியிருக்கிற கடன் அவர்களும் தொல்லை கொடுக்கலாம். தொல்லைன்னா அவர்கள் வேலை அவர்கள் பார்க்கிறார்கள். அதுல நம்ம மனசு சற்றே தளர்ந்து போகலாம். இதுல இந்த தளர்ச்சியை இன்னும் தூபம் போடுகிறா போலே நாம் கேள்விப்படும் சில செய்திகள். பெரிய பெரிய கடன் வாங்கினவர்களெல்லாம் ஏமாற்றிவிட்டனர், சொகுசாக இருக்கின்றனர். ஆனால் சுமாரளவில் கடன் வாங்கியிருக்கிற பலரும் சிறு தொழில் செய்பவர்களோ எங்கும் போகப்போவதில்லை, இருந்து கடனை கட்டத்தான் போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கெடுபிடி அதிகமாக இருக்கிறது. இதை பார்த்தாலே வருத்தம் இன்னும் அதிகரிக்கும். இதெல்லாம் உண்மை. இந்த சமயத்தில்தான் நாம் நிரம்ப மனவலிமையோடு இருக்க வேண்டும். மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி என்று மகாபாரதம் சொல்லுகிறது. பெரும் ஆபத்து வருங்கால் மனசார பகவானை தியானம் செய், அவர் கண்டிப்பாக கை கொடுப்பார். அப்பாரெல்லாம் நேர்மையாக வியாபாரம் பண்ண வேண்டும். பணம் போட்டிருக்கிறேன், ஆனாலும் உற்பத்தி இல்லை, எப்படி சம்பளம் கொடுப்பது, எப்படி கடன் கட்டுவதுன்னு தெரியவில்லை. இதை போல நமக்கு நியாயமான வருத்தமாக இருந்தால் கண்டிப்பா பகவான் உதவுவார். விளக்கேற்றுவது, கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வைத்து பிரார்த்திப்பது கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்கும். அப்ப ஒரு பக்கம் பகவானிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்வோம், இன்னொரு பக்கம் யாரிடத்தில் கடன் வாங்கியிருக்கிறோமோ கண்டிப்பா அவர்களிடத்தில் உண்மையோடு நிலைமையையும் எடுத்து சொல்லி, எங்கும் போகப் போவதில்லை, கட்டத்தான் போகிறோம், இந்த தொழில் நிச்சயம் நடக்கும், ஆனால் மந்த நிலையினால நம்மால் கட்ட முடியல என்று அவர்களுடைய நம்பிக்கையையும் பெற வேண்டும். பலரும் அப்படி பெற்று நல்ல முறையில் நல்ல பெயரோடே இருந்து வருகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நன்கு வியாபாரம் நடக்கும்போது வந்த மொத்த லாபத்தையும் மேலும் மேலும் வியாபாரத்தை பெருக்குவதிலேயே முதலீடு செய்திருக்க கூடாது. கொஞ்சமாவது வருங்காலத்தில் மந்த நிலை நிலவும், இது ஒரு ஏற்ற இறக்கம் தானே, சக்கரம் போலத்தான். கண்டிப்பா இன்று அதிக வியாபாரமா இருந்தால், ஓஹோன்னு கொடிகட்டி பறந்தால் ஒரு 4-5 வருஷத்தில் இது குறையத்தான் குறையும், அப்படித்தான் பொருளாதாரம் உலகம் முழுக்கவே போய் கொண்டு வருகிறது. அதை கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டும். அதை போன்ற நாட்களுக்கு நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். என எல்லா லாபத்தையுமே முதலீடு பண்ணி அந்த முதலீடுக்கு தகுந்த கடனையும் வாங்கி மேலும் மேலும் இருக்குகிறா போல ஒரு நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. வருங்காலத்தில் வட்டியும் குறைய போகிற காலம். எப்ப வட்டி குறைகிறதோ ஓய்வூதியத்தில் வாழ்பவர்களுக்கும் கஷ்டமே. இது எல்லாத்தையும் நாம வரப்போறதுங்கிறத எதிர்கொண்டுதான் தீர வேண்டியிருக்கிறது. நம்முடைய சில தேவைகளை குறைத்துக் கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. இதில் நடுத்தர வர்க்க மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். என ஏதோ ஒரு வீடு வாங்கணும், அதற்காக சின்ன வீடா வாங்கிவிடுறார்கள். அதை கட்டித்தான் தீர வேண்டி உள்ளது. ஒரு முறை கையெழுத்து போட்டு விட்டால் அதை கட்டியே ஆக வேண்டி உள்ளது. வேலை நிச்சயமாக இருக்க வேண்டும். அது இப்ப இந்த பொருளாதார தேக்க நிலையின் போது வேலை போய்விட்டால் அது பெருங்கொடுமை. ஆண் பெண் இருவரும் வேலை பார்க்கிறார்கள். அப்போ ஒருத்தருடைய சம்பளத்தில் நடக்க வேண்டும். முடிந்தவரை வேலைக்கு போய் சம்பாதிப்பவர்களும் இருவர் சம்பளமாக இருந்தால் முடிந்தவரை ஒருத்தர் சம்பளத்திலோ அல்லது ஒன்றரை பேர் சம்பளத்திலேயோ வாழ கட்டுப்படுத்திக் கொள்வது நலம். ரெண்டு சம்பளங்களில் ஒரு பாதி சம்பளத்தையாவது, அப்படின்னா ஒன்றே அரைன்னு சொல்றேன், ஒரு பாதி சம்பளத்தையாவது சேமித்து கொண்டு வந்தால்தான் நாளைக்கு குழந்தைகள் படிப்பு, கல்யாணம், மருத்துவ செலவு இது எல்லாத்துக்கும் தேவை வரும். இன்று அதெல்லாமே ஏறிக்கொண்டே போகிறது. அதனால தொழிலதிபர்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டம், அது கொஞ்சம் பெரிய நிலையில் கஷ்டம் என்றால், நடுத்தர வர்க்கத்தினருக்கு வேறு மாதிரி கஷ்டம். விலைவாசி குறைகிறதான்னு பார்த்தால் ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் மந்த நிலை நிலவுகிறதே தவிர விலைவாசி இறங்குவதாக, ஏதோ ஓரிரு பண்டங்களில் இறங்கலாம், மற்றபடி இறங்குவதாகவும் தெரியவில்லை. அதனாலே முதலீட்டுல ஜாகிரதையா இருக்கணும், கண்டிப்பா சேமிப்பு வேணும். இதெல்லாம் ஒரு பக்கம் லௌகிக்கத்தில் நாம் பார்க்க வேண்டியது. கோபம் வரும், வீட்டில்தான நிச்சயமான செலவு வந்தாலே சட்டென்னு மன வருத்தம் வரும், கோபமும் வரும். உறவுக்காரர்களிடத்திலும் எரிஞ்சு விடலாம். குடும்பத்தில் சற்றே குழப்பமும் நிலவும். குடும்பத்தில் அப்படி ஒரு அன்பான நிலை இருக்காது. இந்த எல்லா நிலையும் தாண்டி பகவானுடைய திருவடிகளை கெட்டியாக பற்றி கொண்டு கண்டிப்பா இந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்காமல், மன வருத்தத்துக்கோ எரிச்சலுக்கோ இடம் கொடுக்காமல் இன்னொரு 2-3 வருஷம் ஆகும். ஏன்னா எப்பவுமே இந்த தேக்க நிலைன்னு வந்தால் அது மீண்டும் ஒரு வளைவு தானே, அது ஒரு கர்வ் போலே, அது மறுபடியும் சரியாகி மேல் நோக்கி வளர வேண்டும். இந்த சமயம் என்ன பாடம் படித்து கொண்டோமோ அதை அடுத்த முறை வியாபாரமோ நமக்கு சம்பாத்தியமோ நன்றாக இருக்கும் போது மொத்தத்தையும் செலவழித்து விடாமல் கண்டிப்பா அதில் ஒரு பகுதியில் சேமித்து வருங்காலத்துக்கோ, வட்டி குறைந்தால் அதையும் சமாளிப்பதற்கோ வேண்டியதை செய்து கொள்ள வேண்டும். இது ஏன் ஆன்மீக பேச்சாளர் போய் எதற்கு இதை பத்தி சொல்றார்னால், இதுல மன கிளேசம் இருந்துடுத்துனால், குழப்பம் இருந்தால் உபன்யாசம் கேட்கறது கூட தோணாது, கோவிலுக்கு போறதுக்கு தோணாது, அது கூட சற்றே ஒரு எரிச்சலையும் ஏற்படுத்தி விடும். என்ன, நாம ஒழுங்கா பக்தனைத்தானே இருந்தோம், இப்படி போய் பெருமான் சிரமம் கொடுக்கிறானேன்னு தோணும். இது அவர் சிரமம் கொடுக்கிறாரேன்னு சொல்லி விலகுகிற நேரம் அல்ல, அவர் பரீட்சிக்கிறார்னு சொல்லி இன்னும் கெட்டியாக அவர் திருவடியை பற்றி கொள்கிற நேரம். அதற்காகத்தான் அடியன் சொல்லுகிறேன்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.